نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم فقال الله تبارك وتعالى ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر فلله عاقبة الأمور فقال الله تبارك وتعالى وكان حقا علينا نصر المؤمنين فقال رسول الله صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحة خير من الدنيا وما فيها وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تبارك وتعالى يا ابن آدم أنفق أنفق عليك وقال عليه الصلاة والسلام أيضا يوم في سبيل الله خير من ألف يوم فيما سواه أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலமாக்கள் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடுத்த நாளில் அல்லாஹ் ஒழிந்த அவனுடைய இரக்கம் அவனுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தின் விளைவாக எங்களுடைய நாலா பக்கமும் சுருக்கும் குப்புறும் அதனுடைய முழக்கங்களை விட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவனை பற்றி அவனுடைய தீனை பற்றி அவனுடைய தீன் இந்த உலகத்தில் பரவுவதனால் ஏற்படக்கூடிய லாபங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எவ்வளவு தூரம் அடியார்களுடன் இரக்கமாக இருக்கிறார்களா, அதியான் ஒவ்வொரு தேவைகளையும் உணரும் போதுதான் அதனை அவன் தேடி போகிறான். ஆனால் என்னுடைய அடியான் இந்த தேவைகள் வரும்போது அவற்றை தேடி வருவான் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். பகல் சாப்பாட்டுக்கு பிறகுதான் இரவினுடைய உணவை பற்றியே பல பேர் சிந்திக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் கடைக்கே போகிறார்கள். அங்கு கடையிலே போய் அரிசி வாங்குகின்றார்கள் அல்லது மாவு வாங்குகின்றார்கள், மாமிசம் வாங்குகின்றார்கள்,
இது போன்ற கறி வகைகளை வாங்குகின்றார்கள். அது பகல் உணவுக்கு பிறகுதான் அவர் அங்கே பஜாருக்கு போகிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும், என்னுடைய அடியார்கள் இந்த நேரத்தில் உணவு தேடி வருவார்கள். அதனால் பல மாதங்களுக்கு முன்னால் விவசாயிகளை ஏற்பாடு செய்தேன், அவர்கள் மூலமாக அந்த விவசாயத்தை செய்ய வைத்து வியாபாரிகளின் ஊடாக அதனை பஜாருக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். என்னுடைய அடியார் இந்த மாமிசம் தேடி வருவார். அதனால் பல மாதங்களுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் மிருகத்தை படைத்து அதை அழகாக வளர்த்து அந்த மாமிசத்துக்குரிய ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரத்தம் அவருடைய கிருபையின் காரணமாக அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செய்கிறார். இதனால்தான் ஹாஃபிழ் ஹுசைன் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், எங்களுக்கு உலகத்தில் இருக்கும் சிலருடைய இரக்கம் தெரிகிறது, ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய் கொண்ட அன்பு அவருக்கு தெரிகிறது. என்னுடைய தாய் என்னுடன் இவ்வளவு இரக்கம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடன் இவ்வளவு இரக்கம், என்னுடைய மனைவி என்னுடன் இவ்வளவு அன்பு, அது வெளிரங்கமாக தெரிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடன் வைத்திருக்கின்ற அந்த இரக்கம், இந்த இரக்கத்தை பார்ப்பதற்காக அவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய திரையை நீக்கம் செய்து அல்லாஹ் எவ்வளவு உங்களுடன் இரக்கமாக இருக்கிறான் என்பதை பாருங்கள் என்று காட்டினார். என்னுடைய இரப்பு என்னோடு இவ்வளவு கிருபையா என்பதை பார்த்து உள்ளம் வெடித்து அடியான் மௌத்தாக விடுவான். அவ்வளவு அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரக்கப்படுகிறார் என்றால், ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் சொல்லுவதை கொண்டு சந்தோஷப்படுவது கிடையாது, சந்தோஷப்படுகிறான். ஆனால் சந்தோஷப்படுவதாக ஹதீஸிலே பதிவாகவில்லை. அவருக்கு கூலி இருக்கின்றது. நோன்பு பிடித்தவரை பார்த்து சந்தோஷப்படுவதாக ஹதீஸில் பதிவாகவில்லை. ஹஜ்ஜுக்கு போவதை பார்த்து சந்தோஷப்படுவதாக ஹதீஸிலே பதிவாகவில்லை. கூலி இருக்கிறது, சிலுத்தி இருக்கிறது. ஆனால் ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது புகாரி ஷரீஃபிலே, யாரை பார்த்து அல்லாஹுக்கு சந்தோஷம் என்றால், பாவத்தில் மூழ்கி இருந்து அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்த மனிதன் திடீரென்று அவருடைய மனதில் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது, ஒரு தெளிவு ஏற்படுகிறது. இவ்வளவு காலம் தொழுகைகளை கவர் செய்து கொண்டிருந்தேன், இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறும், மவுத்து வரை நான் இதற்கு பிறகு தொழுகையாளி, இருவரை காலமும் வட்டிக்காக பணம் கொடுத்துக் கொண்டிருந்தேன், இன்றிலிருந்து மாற்றம், நான் யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கவும் மாட்டேன், வட்டிக்கான பணத்தை வாங்கவும் மாட்டேன், இவ்வளவு காலமும் பெற்றோர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தேன், இன்றிலிருந்து அவ்வாறு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து தௌபா செய்தாலே இவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறது. அடியாருடைய தௌபாவை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைகின்றார். அந்த சந்தோஷத்தின் அளவுகோலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். அது சாதாரண சந்தோஷம் அல்ல. ஒரு மனிதன் உணவு பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்திலே பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறார். பாலைவனத்தில் பிரயாணம் செய்வது என்பதே ஒரு அபாயமான விஷயம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பயணம் பாலைவன பயணம். நடு பாலைவனத்திற்கு போய் அவனுக்கு களைப்பு ஏற்படுகிறது. அதற்காக அவன் கொஞ்சம் ஓய்வெடுத்துகின்றான். தூங்கி கண்விழித்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகம், அதுக்கு மேலே வைக்கப்பட்டிருந்த உணவு, அதற்கு மேலே வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகம் மறைந்திருக்கிறது. இங்க பார்த்தா இந்த பக்கம் கரையும் தெரியவில்லை, அடுத்த பக்கம் கரையும் தெரியவில்லை. கரைக்கு போய் சேர்வது சாத்தியமே இல்லை. இனி மௌத்த தவிர வேற வழியே இல்லை. மௌத்தாகிறதுனா மௌத்தை நினைத்து அவனுக்கு எல்லா வகையான பயமும் கவலையும் அவனை ஆட்டி வைக்கின்றது. அந்த கவலையிலே அவன் தூங்குகிறான். திரும்பவும் கண்களுக்கு பார்க்கிறார். என்ன ஆச்சரியம், காணாமல் இருந்த ஒட்டகம் அவ்வளவு பொருட்களுடனும் அவனது காலையிலே வந்து நிற்கிறது. இதை கண்டவுடன் எவ்வளவு சந்தோஷம் வரும், போல உயிர் திரும்பி வந்தது போல சந்தோஷம் வரும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு ஒட்டகத்தை பார்த்தவுடன் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விடவும் பிழையாத பாதையில் போய்க் கொண்டிருந்த ஒரு மனிதன் அல்லாஹின் பக்கம் மீளுவதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அவனால் எங்களால் எந்த லாபமும் அவனுக்கு இல்லை, நாங்கள் திருந்துறதை கொண்டு அவங்க பதவி கூட போறதில்லை. நாங்கள் திருந்துறதுனால் அவங்க கண்ணியம் கூட போறதில்லை. நாங்கள் திருந்துறதுனால் அவங்களுடைய சஜாதாவில் சொத்து செல்வங்கள் அதிகமாக போறதில்லை. இருந்தாலும் அடியாதோடு இருக்கின்ற ரஹ்மத் அவனை சந்தோஷப்படவில்லை. ஆக கண்ணியமான மீதான பெரியார்கள் சகோதரர்களே, அந்த அர்ஹமுர் ராஹிமீராதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய ரஹ்மத்தின் மிக பெரும் உச்சபட்ட வெளிப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். மனிதராக இருந்தால் ஒரு தவறை செய்யும் போது அவனுடைய முகத்தை பார்க்கவே வெறுப்பாக இருக்கிறது. யாராவது இவரை எங்களை ஏற்றிவிட்டார் அல்லது எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார் என்று விளங்க வருகிறது அல்லது எங்களை மக்களுக்கு முன்னால் அடித்து விட்டார், அந்த மனிதரை எங்களுடைய வீட்டுக்குள்ள எடுக்கலாம் தயாரில்லை. அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் எப்படி என்றார், அல்லாஹுடைய ரஹ்மத் நூற்றுக்கு நூறு அல்லாஹுக்கு எதிராக சிறுக்கிலும் குஃப்ரிலும் ஈடுபடுகின்றார். அவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுத்து வைத்திருக்கின்றார். அவனுக்கும் காற்றை சுவாசிக்க கொடுத்திருக்கின்றார். அவனுக்காகவும் மழை குறைகின்றது. அவனுக்காகவும் பூமியில் இருந்து செடி கொடிகளை அல்லாஹ் உழைக்க செய்கின்றான். அவனுக்கும் விதிச்சிருக்கிறது. அவ்வளவு திருகுணம். இதெல்லாத்தையும் சேர்த்துத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். அர் ரஹ்மான் உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவர்கள் மீது இரக்கமான ரஹ்மான். அவனுடைய இரக்கத்தை மிஞ்சி இரக்கம் எதுவுமே கிடையாது. அவனுடைய ரஹ்மத்தை விடவும் மிஞ்சிய ரஹ்மத் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய உடனடியார்களே, சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு அங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்ற நான் விரும்புகின்றேன், ஆனால் அந்த அடியான் அவன் தடுமாறுகின்றான், உலகத்தை விட்டு பிரிவதா இல்லையா தடுமாறுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதில் எனக்கும் தடுமாற்றம். தடுமாற்றம் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கக் கூடாது. இருந்தாலும் முஹாரி செறிவில் இருக்கிறது. கரத்துமி என்ற வார்த்தையும் இருக்கிறது. அதுக்கு வேற வேறு அர்த்தங்களையும் உணவாக்கி எழுதியிருக்கிறார். இவ்வளவு தூரம் அல்லாஹுடைய கிருபை அறியார்கள் மீது இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த அடியார்களின் மீது அவருடைய தௌஃபீக் அவருடைய ரஹ்மத் அதிகமாக இருக்கிறதோ அந்த அடியார்களை அல்லாஹ் நல்ல விடயங்களுக்காக பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வைத்திருப்பது வாழ்க்கைக்காக அல்ல. இந்த உலகத்தை அல்லாஹ் வாழ்வதற்குரிய இடமாக அறிமுகப்படுத்தவே இல்லை. உலகத்தில் ஏன் பிரச்சனை, யாரை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை. ஒவ்வொருவர்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு வடிவம். செல்வம் உள்ளவருக்கும் பிரச்சனை, இல்லாதவருக்கும் பிரச்சனை, படித்தவருக்கும் பிரச்சனை, படிக்காதவருக்கும் பிரச்சனை. ஒரு கலண்டரை தூக்கி ஒரு ஆண்டு கையில குறிஞ்சா 2018 கலண்டர், இந்த கலண்டர்ல ஒரு டேட்ல கை வச்சு சொல்லுங்க, இந்த நாளில எனக்கு கவலையே வரல. யாரு காட்டு, உலகத்தில் யாரு காட்டுவார்? கலண்டர்ல ஒரு நாள் 24 அவரை காட்ட முடியாது. கவலை வராத நாள், எல்லா நாளும் கவலை இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் கவலை இருக்குது. ஒரு மனுஷியாவத்தில் 10 நிமிடம் செலுத்தால் 50 நிமிஷம் கவலை. இதவுலகம் கொஞ்சம் செலுத்தால் அதுக்கு பின்னால் கவலை வரும். கொஞ்ச நேரம் செலுத்தால் அதுக்கு பின்னால் அழுக உண்டாகும். இந்த உலகம் வாழ்வதற்குரிய இடம் இல்லை. அல்லாஹ் வாழ்வதற்கு இதுல ஏற்பாடு இருக்கிறதும் சொல்லல. இதனால யாரெல்லாம் உலகத்தில் யாருக்கு பிரச்சனை பெரிதாக தெரிகிறதோ, யாருடன் கணைக்கும் போதெல்லாம் இதற்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையை தலையில தூக்கி வச்சிருக்கிறார்களோ, இவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது என்றால் இவங்க உலகத்தில வாழ பார்த்திருக்கிறார். உலமாக்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், யார் உலகத்தில் வாழ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு புரட்சிகள். யார் உலகத்தில் இருந்து கொண்டு இது வாழ்க்கை அல்ல, மௌத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளும் மைதானம் இது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, அடுத்த வாகனம் வரும் வரைக்கும் இங்கு நிற்கிறோம், இது தயாரிப்புக்குரிய இடம் என்று யாரை நினைக்கிறாங்களோ உலகத்தில் வாழ புரட்சிகள் புரட்சியாக தெரியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, துனியாவுடைய வாழ்க்கை இது வெறுமனே ஒரு கேள்விக்கு, இது யாரு வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இது ஒரு கேள்விக்கூத்து. உங்களுக்கு வாழ்வதற்கு விருப்பமா? வாங்க நோக்கத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு விளையாட்டு கேலி என்று சொல்றார். அல்லாஹ் இதனையும் ஒரு வாழ்க்கையாகவே அங்கீகரிக்கல. நிறைய பேருடைய எண்ணம் என்ன, உலகத்தில் நல்லா வாழணும், உலகத்தில் அழகாக வாழணும், உலகத்தில் நிம்மதியாக வாழணும். அல்லாஹ் இது உலகத்தில் வாழ்க்கை வாழ்க்கை என்றே சொல்லல, கிரவுண்ட்ல விளையாட்டுக்கு எப்படி விளையாட்டோ அது போல ஒரு விளையாட்டு என்று சொல்றார். தஸ்தீருடைய உலமாக்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கை என்று சொல்றது வீடு கட்டுறதல்ல. எல்லாம் நினைக்கிறாங்க அழகா வீட்டை கட்டினா வாழ்க்கை என்று, அழகான வீட்டுக்குள்ளே துன்பங்களோட வாழ்றாங்க. வாழ்க்கை என்பது கோடிக்கிறது பெருமதியான வாகனம் வாங்குறதில்ல, வாகனத்துக்குள்ளேயே பிரச்சனையோட இருக்கிறார். வாழ்க்கை என்பது பெரிய தோட்டம் வச்சிருக்கிறது இல்ல, கொழும்பில பெரிய ஒரு கடையை ஓட்டுறதில்ல வாழ்க்கை. அதனாலதான் சூசகமாக சூழ்ந்தார் சொல்லலாம் என்று சொன்னார். ஒரு பெண்ணை மக்கள் திருமணம் செய்யறது எதுக்காக? அவரோட சந்தோஷமாக வாழ, நிக்காக இருக்கு சந்தோஷமா வாழ. உலகத்தில் ஒரு பெண் இவர்தான் எனக்கு மனைவியாக வரப்படுத்தும் என்று தீர்மானிக்கிற ஆண்கள் நாலு நோக்கங்களை வைத்து தீர்மானிக்கிறார்கள். சிலர் அழகை வைத்து தீர்மானிக்கிறார்கள், மற்ற எல்லாம் பார்க்கிறாங்க. அவர் இவர்தான் பொருத்தம் என்று தீர்மானித்த அவருடைய அழகு காரணம். இவ்வளவுதான் ஷரீஃப் அவர்களே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அழகை வச்சு அவளை மனைவியாக முடிவு செய்வாள், கொஞ்ச நாளையில் உங்களை கேவலப்படுத்துவார். அவருடைய செருப்பையும் தூக்க வைப்பாள், அதை நீங்க மரியாதையாக கருதுவீங்க. மனைவியில செருப்பு தூக்கிறத மனைவி மரியாதையாக கருதுவீங்க, அழகுக்கு அடிமையாக நடக்குது. வழியில கதையை சொல்றாங்க, மேலும் சொன்னாங்க சொல்லுவாங்க பெண்ணுடைய செல்வத்திற்காகவும் பிடிக்கிறாங்க. அவருடைய பகுதி நல்ல வசதியான குடும்பம், எங்க தொழிலும் தவங்க உணவு செய்வாங்க. நான் வேறு வீடு கட்டி தரமான தேவையில்லை, வீடு கிடைக்கும், தோட்டம் கிடைக்கும், காணி கிடைக்கும். அவளை மனைவியாக ஏற்க அவருடைய சொத்து காரணம். பணத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யாதீங்க, அவர் உங்களை அடிமையாக்கிடுவார். கொஞ்ச நாளையில சொல்லுவார், எங்களை வாப்படை சொத்துக்கு தான் நீங்க வந்தீங்க, என்ன முடிக்க வர்றது? யாருக்கு அதை சொல்லி அழுகிறது விளக்காமி உடனே கிடைக்காது, ஆறு மாசத்தை பொழுதமே அடிமத்தனமான அவர் ஊரிலே பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்திலே இருக்கிறார், நல்ல பெண்ணி, அதற்காகவும் திருமணம் செய்கிறாங்க. நாலாவது கொஞ்சம் பேர் தான் தீர்மானிக்கிறாங்க, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிற தீன பார்த்து இவள் பொருத்தம் சொல்லியிருக்கிறார். அழகும் இருக்குது, பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இவள் தான் மனைவி என்று தீர்மானம் எடுக்கிறதற்குரிய முக்கிய பொய் அவளுக்கு இருந்த தீன். பணத்தில நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அழகான வீட்டில நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பெருமதியான வாகனத்தில நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அதே போன்று பெரிய குடும்பமாக இருக்கிறதுல வாழ்க்கை இல்லை, உன்னோட வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் தீனுள்ள பெண்ணோட வாழ்க்கை, தீனுள்ளவரை கொண்டு அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் சொல்லிக்கொண்டு போகின்றார். இந்த உலகம் இது வாழ்க்கை அல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்ப ஏன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் வாழ்க்கை என்று சொல்லல? தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, மக்கள் வாழ்க்கையை பிழையாக விளங்குறாங்க. வீட்டையும் படத்தையும் சொத்தையும் மரியாதையும் பட்ட பதவிகளையும் இதைத்தான் மக்கள் மரியாதை என்று வழங்குகிறார்கள், இதை வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதனால தான் முழு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு பின்னால் அலை மோதி அடித்துக் கொள்றாங்க. அதை வாழ்க்கை, அப்ப வாழ்க்கை என்கிறது லைஃப் என்று சொல்றது எழுதுறாங்க. தஃப்ஸீர்ல நாலு விஷயங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை. நாலு விஷயங்கள் யாருக்கு இருக்கிறது, எங்கு இருக்கிறோ அதுக்கு பேர் வாழ்க்கை. முதலாவது வாழ்க்கைக்கு மௌத்து வரக்கூடாது. மௌத்து வராமல் இருந்தால்தான் வாழ்க்கை, மௌத்து வரக்கூடாது. இரண்டாவது வாழ்க்கைக்கு வயோதிகம் வரக்கூடாது. வாலிபத்தில் தான் எல்லாரையும் நல்ல முறையில் அனுபவிக்கலாம், கிழவனாக கூடாது. மூணாவது வாழ்க்கைக்கு நோய் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கும். நாலாவது வாழ்க்கைக்கு கவலை வரக்கூடாது. மரணம், வயோதிகம், நோய், கவலை இந்த நாளும் எங்கு இருக்கிறோ அதுக்கு பேர் வாழ்க்கை அல்ல. உலகத்தில் யாருக்கு சாத்தியம்? ஒரு ஜனாதிபதியின வீட்டிலையும் இந்த நாளும் இருக்கும், குடிசையில் வாழ்கின்ற ஒரு பழ ஏழையுடைய வீட்டிலும் இது இருக்கும், பெரும் டிகிரி எடுத்த பெரிய ப்ரொஃபசர் அவரது வீட்டிலையும் இந்த நாளும் இருக்குது. அவரது பேரையும் எழுத தெரியாது, கையொப்பம் போன்றது தொட்டாக அவரது வீட்டில் இருக்கு. இதனால் உலகம் வாழ்க்கை அல்ல. அவையெல்லாம் முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ரியாளர்களை சுவர்க்கத்திற்கு அனுப்புவார். சுவர்க்கத்தினுடைய பிரதான வாயில்கள் எட்டு கதவுகள் இருக்குது, அங்கே வரவேற்பதற்காக ரிசப்ஷன்ல இருக்கிறது வழக்கினர். அவர்கள் எதை சொல்லி வரவேற்பாங்க? சலாமும் அலைக்கும் விமா சபர்த்தும், நீங்க பொறுத்தீங்களே. அந்த பொறுமைக்கு பதிலாக உங்களுக்கு சலாம் உண்டாகும். ஒவ்வொரு தொழுகைக்கும் எத்தனை விஷயங்களை பொறுத்தீங்க? குளிரை தாங்கினீங்க, குளிரான நீரை பிடித்தீங்க, தூரத்தில் இருந்து நடந்து வந்தீங்க, தூரத்தில் இருந்து நடந்து வந்தீங்க. ஒவ்வொரு நோக்கத்துக்கு எவ்வளவு கஷ்டம், ஹஜ்ஜுக்கு எவ்வளவு கஷ்டம், ஜகாத்துக்கு எவ்வளவு கஷ்டம், பார்வையை தாழ்த்துறது எவ்வளவு கஷ்டம், தொழில் ஹலாலாக தொழில் செய்வது எவ்வளவு கஷ்டம். அந்த பொறுமைக்காகத்தான் இந்த சுவர்க்கம் கிடைக்கும், சாந்தம் உண்டாகும். ஆக குறைந்த சுவர்க்கவாதி, குறைந்த அமல்களை கொண்ட ஒரு சுவர்க்கவாதி. நபி அலைஹிஸ் ஸலாத்து வ ஸலாம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ஒரு பேட்டஸ்டான் இல்ல கொடுப்பார், கடைசி சுவர்க்கவாதி ஒரு பேட்டஸ்டா கொடுப்பார், ஒரு ஏக்கரா கொடுப்பார். துனியாவை போட்டு பத்து மடங்கு, துனியாவை போட்டு பத்து மடங்கு. இங்குள்ள காரியம் எவ்வளவு வாங்கலாம்? ஒரு பேட்டஸ் வேணும்னா 50 லட்சம் சொல்லுவாங்க, 30 லட்சம் சொல்லுவாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய காணி எப்படி போனாலும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசா அடக்கப்பட்டது, இளம் வயதிலே அவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். ஒரு தளபதியாக, ஒரு கபீலாவுடைய அமீராக இருந்து பெரும் சேவை செய்துவிட்டு போத்தானார்கள். புகாரியை இருக்கிறது சொன்னார்கள், லமனாதீல் சஅதின் ஃபில் ஜன்னா, கையில் இருக்கிறது கைக்குட்டை பாருங்கள், லேசிருக்கிறது, மூக்கு கலக்கிறது. சஅத் இப்னு முஆத்துக்கு சுவர்க்கத்திலே கொடுக்கப்படும் இந்த கைக்குட்டையும் பெறுவது இந்த உலகத்தை விட பெறுவது ஹைருமில் துன்யாவாகும். தோல்வியுடைய கழுத்தில் இருக்கும் ஒரு பட்டி, இந்த உலகத்தை விட்டாலும் அது போல ஒரு பட்டி வாங்கினார், அவ்வளவு பெறுவது துனியாவை போல 10 மடங்கு கொடுக்கிறார். ஆக கடைசி சுவர்க்கவாதி. அந்த சுவர்க்கத்திலே அவனுக்கு 70 தோல்விகள் கொடுக்கப்படுவார், 70 தோல்விகள். துனியாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு உறுத்தியோட தான் வாங்கினார், அது வாழல சண்டை. வாழ்க்கையில 40 பின்னதுக்கு பின்னால பதில் சந்தைக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கும். இதனால ஒரு வயசாளிகள் சொன்னாங்களா, உங்களோட மனைவி ஒரு ஈமான்தாரியாக இருந்தால் நாளை சோறு எங்களுக்கு தலைவியாக ஆக்கி தருவாங்க. அவர்கிட்ட அங்கேயும் அவராக எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துவார், அங்கேயும் அவர் வரப்போறார். சுவர்க்கத்தில் 70 பொருளிகள் ஆக குறைந்த சுவர்க்கவாதி, ஆக குறைந்த சுவர்க்கவாதி. அந்த பொருளிகள் இவர்களை வரவேற்பார். உலகத்தில் யாரையாவது கதவு திறந்து மனைவி வரவேற்றிருக்க, எப்பவாவது நிக்காக செஞ்ச புதுசே வரவேற்றிருப்பார். இதனால வரவேற்போம். மாப்பிள்ளையிட தலாத்துக்கும் பதில் சொல்லவே வச்சோம். ஊரில் வாழவர்கள் எல்லாரும் தலாத்தில் பதில் சொல்லுவார். கணவன் தலா சொன்னா பதில் வராது. ஊரில் வரக்கூடிய எல்லாரையும் வரவேற்பார். கணவனை வரவேற்க மாட்டார். ஒரு பக்கம் பொருளிங்கள் வரவேற்கிறதுக்காக பாவிக்கிற 4 வார்த்தைகள் இதுதான் வாழ்க்கை என்பது உணர்த்தணும். அதுதான் வாழ்க்கை. செல்வார்கள் இந்நடக்கும் அந்த பல சமூத்து அவதா, நீங்க இருக்குள்ள வாழ்க்க வாழ, இனி ஒரு நாளும் மௌத்தாக மாட்டீங்க. மௌத் இல்லாத வாழ்க்கை, பயப்படவே தேவையில்லை. இந்நடக்கும் அந்த சிஷ்டு பல சஸ்குமோ அவதா, இனி நீங்கள் ஆரோக்கியவான்கள், உங்களுக்கு நோயே வராது. அந்த சீனியும் இருக்காது, பாணியும் இருக்காது, பலவையும் இருக்காது, டாக்டரும் இருக்காது. அங்க செக் பண்ணவும் தேவையில்லை. சாப்பாடு கொண்டு சாப்பாடு கொண்டு எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு அனுபவிக்க முடியல. அவர்களுக்கு குறிப்பிட்ட சாப்பாடு தான். வீட்டில் வேலை செய்தவன் எல்லாத்தையும் வாட்டிக்கிறான், இவருக்கு அது மட்டும்தான். சோப்பு சோறு ஒடுக்கிறது முதலாளி. இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் அறிவித்திருந்தார், என்னை இவ்வளவு செல்வத்தினையும் பாதையில் கொடுக்கிறேன், எனக்கு ஒரு பிளேட் சாப்பாடு தின்னு மருந்து தந்தார். செல்வம் இருக்கு, அனுபவிக்கிறான். சுவர்க்கத்தில் வைத்தியம் இல்லை, சுவர்க்கத்தில் பாவம் இல்லை, சுவர்க்கத்தில் ஆபரேஷன் இல்லை, சுவர்க்கத்தில் ஓடு இல்லை, சுவர்க்கத்தில் எதுவுமே இல்லை. அந்த நோய் சம்பந்தமானது ஏன் நோய் சொல்லுவாங்க. பொருளீங்கள் இந்த ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு நோய் வராது. இந்நடக்கும் அந்த சிப்போ பல அட்டகுருமோ அவதா, நீங்க இருக்குள்ள வாலிபரா இருப்பீங்க, இனி வயோதிபம் வராது. வாலிபத்தில் நல்ல முறையில் அனுபவிக்கிறது. 40 பிந்திருச்சா, 4 டேஸ்ட் மாறி இருந்தா யாராவது பிடிச்சுதான் இழுப்பட்டோம். எலும்பினா காலை பிடிச்சு இடுப்ப பிடிச்சுதான் உட்காரணும். இதான் வயசு போயிட்டுன்னா அனுமதி செய்கிறார். மேலும் சொல்வார்கள், இங்கு சந்தோஷமாக வாழ வந்திருக்கிறீங்க, இனி உங்களுக்கு கவலை இல்லை. அந்த அதுதான் வாங்க. இதுவைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, சகோதரர்களே, அந்த வாழ்க்கைக்கு தயாராகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். வீடு கட்டுறது குடும்பத்தோட சந்தோஷமா வாழ, சந்தோஷமா தூங்கி எழுபோனா வீட்டுக்கு போகணும். ஒருத்தர் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்க போயிட்டு கட்டில் போட்டு மனைவி மக்களோட படுக்க போறாரு, விடுவாங்களா? தூங்கிடுவாங்க. அது பஸ் ஸ்டாண்ட் இருப்பிடம், அங்க தூங்குற இடம் இல்ல, அங்க தூங்க போனா பிரச்சனை. இது போல உலகம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருப்பிடம், இங்க வாழ நினைச்சா பிரச்சனை. இங்க வாழ்க்கை இங்கிருந்து 2 டிரான்சிட் இருக்கு. ஒருத்தர் அமெரிக்காவுக்கு பிளைட்ல போக போறாரு, இலங்கையிலிருந்து நேரே நியூயார்க்கு பிளைட் இல்ல. ஒரு டிரான்சிட் அல்லது 2 எடுக்கணும். ஒன்று துபாய் போய் இருக்கிறார், அடுத்தது லண்டன், அடுத்தது நியூயார்க்கு போறாரு. இது போல இங்கிருந்து நேரே சுவர்க்கம் இல்ல. முதலாவது டிரான்சிட் கபூர், இரண்டாவது டிரான்ஸ்மிட் மக்கள் அதுக்கு பிறகுதான் சுவர்க்கம் உள்ளது. அது மாற்றமான இன்றைக்கு இரவுக்கு வீட்டில் தூங்குறோம், இரவு அப்படியே ரூம பைத்து படுக்கல படுக்கையில அடுத்த நாள் இரவு எங்க இருப்பார், எங்க இருப்பார் கட்டிங்களா மண்ணிருந்தா இருப்பார், கோட்பாட்டுக்குள்ள இருப்பாரு வெள்ள புடவை குளிப்பார், உடம்பு யாராவது வட்டா பண்ணுவாங்களா இல்ல குழுதான் கொத்தும் குழு கொத்தும் நிறைய பாவங்களை செய்துட்டு போயிருந்தா அந்த ஆறு உலகப்பரு நெருக்கமான இடம் நாலு பிறவும் பண்டிகளும் குரங்கு சந்திக்கும். அது சரி ஒவ்வொரு பாவமும் ஒரு பண்டிகளை உருவத்தில் வரும், ஒவ்வொரு பாவமும் குரங்குகளை உருவத்தில் வரும். ஒரு நூல குரங்கோட நீங்க பாவம் 24 குரங்கு கூட்டம் நிற்குமா, ஒரு குரங்கோட உங்களை போட்டு வச்சிருக்கிறேன், ஒரு பண்டிகோடு இருக்கு இருக்கணுமா? ஒவ்வொரு பாவமும் பன்றியுடைய உருவத்திலும் இன்னும் சில பாவங்கள் குரங்குடைய உருவத்திலும் வரும், செய்த ஒவ்வொரு நல்லவர்களும் நல்ல ஒரு மனிதனுடைய ரூபத்தில் வரும். இவருக்கு கபிலா ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கும். இதுதான் முதலாவது சான்று. அதனால நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உஸ்மான் இப்னு அஃபான் யார், ஒரு மகள் மௌத்தானதற்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய அடுத்த மகளையும் கட்டி கொடுத்தார், ரசூலுல்லாஹுடைய ரெண்டு மகளை திருமணம் செய்தவர்கள். உலகத்துக்கு எப்படியான மாப்பிளைய மகளுக்கு தேடணும் என்று வழிகாட்டி கொடுத்த ரசூலுல்லாஹ் தனது மகனுக்கு பொருத்தமான கணவர் இவர் தான் சொன்னாங்க. இன்னொரு மகள் இருந்திருந்தால் உஸ்மானுக்கு அதிகமுறுத்தி கொடுத்தீர்கள், அவருக்கு எவ்வளவு தீவிர இதனால் அவருக்கு பட்ட பெயர் 300 இரண்டு ஒளிகளை அடைந்தவர். நம்மீது ரெண்டு மகள் அடைஞ்சவர் கபிரஸ்தானத்துக்கு போனா தாடி நனையானது, தாடி நனைஞ்சிலும் ஹஜ்ரத் உஸ்மானுடைய அழுகையாக பேசப்படுந்து நரகத்தை பற்றியெல்லாம் பயன் போச்சு அழல்லே இல்லை. கபருக்கிட்ட வந்தா என்ன சொல்லுவார்கள், துனியாவுடைய வாழ்க்கையை முடித்தவுடன் அடுத்த இடம் இதுதான், துனியாவுடைய வீட்டுக்கு அடுத்த வீடு கபரு, இது சரி என்றால் பின்னால் வரும் எல்லாம் சரியாகும், இது கெட்டு போனால் பின்னால் இருக்கிற எல்லாம் ஆபத்தங்க இருக்கும். அந்த வீட்டுக்கு எப்ப போகும்னு தெரியாது, அடுத்த வீடு எப்ப ஓபன் ஆகும்னு தெரியா, யாருக்கும் அல்லாஹ் டேட் சொல்லல. வாலிபத்திலையும் மோத்து வரும், வயோதிபத்திலும் வரும், நோய் வந்தும் வரும், நோய் வராமலும் வரும், விழிப்பிலும் வரும், தூக்கத்திலும் வரும். எந்த நேரமும் ரெடியா இருக்கும், பஸ் வந்தா போறது இஸ்லாமில் இருக்கிறோம். அதனால நான் திபுணம் வந்து சொன்னாங்க, அரசனை போல ராஜவத்தோட உலகத்தில் வாழ தயாராகவானோம், அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போடுங்க. ராஜவன் போல ஆவல் இருக்கணும், படத்துல வாழ போல இருக்கணும், அப்படி நினைச்சு கொள்ளாதீங்க. ஒரு ஊருக்கு ஊருக்கு வந்த புதிய மனுஷனை போல உணர்வு சித்தனி ஊருக்கு வந்த புதிய மனுஷன் இருப்பார். அந்த ஊருக்கு அப்பதான் வந்து இறங்கி இருக்கிறார், வேலையை முடிச்சுட்டு அடுத்த பஸ்ல எப்ப இருந்து இது போல உணர்ந்து அவர் ஆபிது அல்லது ஊர்ல காசு பணம் சேர்த்த வந்து ஒரு வழிப்போக்கில போறீங்க, வேலை முடிஞ்சிருச்சா அடுத்த வேறு போறீங்க, போறதுக்கு தயாராக உங்களுக்கு சுபக நேரம் ஆயிச்சா மகரிபாகம் வரை எதிர்பார்த்திருக்க வேணாம். பல தந்தோதரி சபா இப்ப மாலையாக இருக்கி சுபகுக்கு எழுந்துவோம் நினைச்சிடாருங்க, அது கிடையில கூட போத்து வரேன், அது கிடைக்க மூத்து வரைக்கும் அதுல தபூபக் ரலியல்லாஹு தஆலா கவிதையில சொல்றார், குல்லு இம்ரிஇன் முஸ்லிஹன் ஃபி அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி அலைஹி, ஒவ்வொருவரும் காலையில் எழுந்துறாங்க சந்தோஷமாக குடும்பத்தோடு எழுந்துறாங்க, எழுப்பி பார்த்தால் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறார், குழந்தைகள் சுற்றி வர தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனுக்கு தெரியாது அவனுடைய மௌத்து செருப்பு வாரை விடவும் அவனுக்கு நெருக்கமாக இருக்கு, போக போற செய்தி அவருக்கு இல்லை, அந்த அந்த மனம் உள்ளத்திலே இல்லை. சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான தாவத்துடைய உழைப்பை தந்து எங்களை அந்த வாழ்க்கைக்கு தயாராக்குறாங்க. இந்த உழைப்பு அந்த அந்த தயாரிப்பு எப்படி செய்யணும், இதை அறிமுகப்படுத்தால் இந்த தாவத்துடைய உழைப்பு அல்லாஹுடைய பெரிய கிருபை. சஹாபாக்கள் இந்த தாவத்துடைய உழைப்பை அவர்கள் பொறுப்பாக எடுத்துக்கொண்டார். துனியாவுடைய வாழ்க்கை போலி என்பது விளங்குறதே அல்லாஹுடைய ஒரு பெரிய தேவன் என்பதற்குமே விளங்காது. சஹாபாக்கள் காலம் போக போக விளங்கிக்கொண்டார். நாங்கள் இவ்வளவு காலமும் எண்ணின எண்ணங்கள், கட்டிய மனக்கோட்டைகள், செய்த முயற்சிகள் அனைத்தும் வீண், செய்திருப்பதும் கவனம் சீராக்கத்தான் புரிந்துகொண்ட சாபம். அதனால் அதற்குரிய முஸ்லீம்கள் அதற்குரிய முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அல்லாஹுவே சொன்னான், நரகத்தில் விழுகிற குறை மட்டும் தான் இருந்துச்சு, நரகத்துடைய ஓரத்தில் இருந்தீங்க. இந்த தீனத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். وكنتم على شفا حفرة من النار فانقلقتم منها نرد படுகுளிய ஓரத்தில் இருந்தீங்க நீங்க. அல்லாஹ் அதில இருந்து உங்களை பாதுகாக்கிறான். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தாவத்துடைய உழைப்பை யாரும் பாரமாக நினைக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா இந்த தாவத்துடைய உழைப்புக்கு சில சுண்ணத்துகளை முறைகளை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து வேலை அவர்களுக்குள்ள வாங்கிட்டு அடுத்த அந்தஸ்தை உயர்த்துவதற்கு முன்னால் சில பரீட்சைகளை நடத்துவார். அந்த பரீட்சையில நிறைய பேர் தோத்து போற. மூணு நாள் போக சந்தர்ப்பம் கொடுத்தான், மக்காவி அமல்கள் ஈடுபட சந்தர்ப்பம் கொடுத்தான், பல்வேறு சந்தர்ப்பங்கள் கொடுத்தான், கொடுத்து அடுத்த பதவியை கொடுக்க முன்னால் ஒரு சோதனை நடக்கும். ஒரு ஆண் அந்த சோதனையை உறுதிப்படுத்தும். எல்லா பதவியும் டெஸ்ட் இருக்கு, முடிச்சா அடுத்தது ஏழு இருக்கு, அதுக்கு பின்னால யூனிவர்சிட்டியில சும்மா டாக்டர் தரமாட்டான். ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை எழுதும், அதுக்கு பிறகுதான் அவருக்கு பட்டம் கிடைக்கும், அதுக்கு மேல இன்னும் ஸ்பெஷலிஸ்டா ஆகணுமா, அதுக்கு மேல பரீட்சை இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், தாவத்துடைய பணியில ஈடுபடக்கூடிய மக்களை மூணு வழிகள்ல சோதிச்சு பார்ப்போம். சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி சொல்றார், லட்சம் பல ஒண்ணு சோதிக்கப்பட்டே ஆகுவீங்க. மதரசாவிலோடு முதலாவது வகுப்பு மாணவர்கள் கேட்டாலும் சொல்வாரு, லட்சம் பல ஒண்ணு சோதிக்கப்படுவீங்க, அர்த்தமல்ல சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். தக்கீதுடைய நூல் இருக்கு, அந்த சோதனையில சந்தேகம் இல்லை. யாரு யார் சோதிக்க போறாங்க? அல்லாம சுயூதி ரஹ்மத்துல்லாஹ் அத்துரூர் மன்சூரில் இமாம் இப்னாபி ஹாத்திம் வாயிலாக பதிவு செய்யும் ஒரு செய்தி இருக்கிறது. யார் மக்களுக்கு நலனை சொல்லி பாவங்களில் இருந்தவர்களை தடுக்கணும் என்ற சிக்கலோடு இருக்கிறார்களோ அந்த தாய் முகப்பாத்தல்ல சொன்னார். உங்களுக்கு சோதனை வரும், அழிவல்ல டெஸ்ட் வரும், பரீட்சை வரும். மூமினின் சோதிப்பது பதவி உயர்த்த, பாவியின் சோதிப்பது அவனை கீழ தள்ள. மூமினுக்கு சோதனை, பாவிக்கு தள்ள, ரெண்டும் ஒரே மாதிரி வரும். உங்க மூலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஒரு கத்தி இருக்குது, இந்த கத்தியை ரெண்டு வகையில பயன்படுத்தேன். கத்தியால டாக்டர் மனிதனுடைய நெஞ்ச பிழைக்கிறார், வைத்த பிழைக்கிறார். சாபம் பார்த்தவனுக்கு உசுறுவது, டாக்டர் பிழந்த உசுறுவது. நாங்க எடுத்து குத்தினேன்னா நல்லா இருக்கு வச்சுட்டு போவோம். ஒரே கத்தி, வைத்தியர் பாவித்தால் சுகம், சும்மா இருக்கிறவங்க பாவித்தால் சாபம். இது போல அல்லாஹ் சோதனை ஒரே வடிவிலே அனுப்புவார். சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு அது நாசம். அல்லாஹ் சொன்ன தாவத்துடைய உழைப்பில் நீங்க முஹப்பத்தோட இஸ்திகாமத்தோட இருக்கிறீங்களா, அல்லது போலியாக நடிக்கிறீங்களா, துனியாவுடைய ஏதாவது நம்மை அடையிறதுக்கு நீங்க தாவத்துல வேலை செய்யறீங்களா? உங்களை ஆட்டி பார்ப்போம். மூணு வழிகளில ஒன்று பொருளாதாரத்து, முதல் சோதனை வரும் பொருளாதாரத்து. இவர் நினைப்பாரு இப்படி தபிலீகு தபிலீகு போய்கொண்டிருந்தா எங்களை குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல வசதியும் குறைஞ்சிருது, வருவாய் குறையுது, தோட்ட வேலையில் அதிலுள்ள வருவாய் குறைஞ்சி போகுது, குடும்பத்தினுடைய பொருளாதார கஷ்டம் உண்டாகுது, வீடு கட்டத்துக்கு அமைப்பு இல்லை, பிள்ளைகளை கட்டி கொடுத்தோடு எல்லா கவலையும் அந்த தரையில போடுவாங்க. இன்னும் முன்னுக்கு வாரீங்களா விட்டுட்டு ஓடுவீங்களா? எத்தனை பேர் ஓடினார், மூணு சில்லா முடிச்சுட்டு ஓடுறாரு, வருஷம் முடிச்சுட்டு ஓடுறாரு, எது பயம்? பொருளாதார அதில் சமூகத்தில் வந்து எல்லாத்தாரர்களையும் அந்த பொருளாதாரத்தால் சோதித்தார். மக்கள செய்தன அவமக்களுக்கு இருந்துச்சு எட்டு கடை, பெரிய பிணவை வியாபாரி, பெரிய பிணவை டெக்ஸ்டைல்ஸ் இருந்தாங்க, எட்டு கடைகளை முதலாவது செய்தன அவமக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய செல்வத்துக்கு முன்னால் தீனுடைய தேவைகளை தந்தைக்கு காட்டினார். இந்த செல்வத்தை தீனுக்கு செலவழிக்க போறீங்களா? இன்னும் சேர்த்து வச்சா மகள் மாதிரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொத்து வாங்கி போடுறதா? மக்காவுடைய பாதையில போய்கொண்டிருக்கிறாங்க அடிமைகளை, எஜமானர்கள் துன்புறுத்துற காட்சி முதல் சமூகத்தில் கண்டித்து தெரியுது. அவர்களை துன்புறுத்துற காரணம் வேற ஒன்றும் அல்ல, கலிமா சொன்ன ஒரு குற்றத்துக்காக முடிவெடுக்கிறாங்க. இந்த படத்தில் அல்லாஹ் சோதனை வைக்கிறார். முதலாவது வாங்கினார் கருப்பின் அறிவை ரொம்ப மோசமாக கொடூரமாக அழகு செய்யப்படுகிறார். அவருடைய இமானத்தை விலை பேசினார், இரட்டிப்பாக விலை சொல்றார், முழு காசியம் கொடுத்த பிலால வாங்கியிருக்கிறார். சில நேரம் ஒரு கடையில கதவு மூடப்பட்டிருக்கும், இதுக்கு செலவழித்ததா கஷ்டமாக போச்சாங்க. ஒரு ஆணையை உடனடியாக சூரத்து லைவிலே ஆழத்து இறங்குகிறது. சூரத்துள்ளையிலே ஒரு விழாவுக்கு சாதி செலவழித்து அந்த முஸ்லிமை வாங்கியதற்காக நரகத்துடைய அதாவில் இருந்து தக்குவாதாரியால் அபூபக்கர் பாதுகாக்கப்பட்டார். என்ன நஷ்டமில்லை, ஏழைகளுக்கு நிறைய கொடுக்கிறார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக, ஒன்றின் பின் ஒன்றாக ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே எட்டு கடையும் கூட்டியாச்சு, எட்டு கடையும் முடிச்சு. வியாபாரம் பண்ண தெரியாமல் அல்ல, வியாபாரத்தினுடைய சிப்ஸ் தெரியாமல் அல்ல, வழிகள் தெரியாமல் அல்ல, எட்டு கடை நடத்தியவருக்கு அது தெரியாம போக முடியாது. வீடுக்கு நேரம் கொடுத்ததுதான் மூட வேண்டிய நிலைமை வந்துச்சு. சமூக யுத்தத்துக்கு போகும்போது பொருளாதார வசதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஊழலத்தில் இருக்கிறத கொண்டு வந்து உதவி செய்யுங்க, உற்சாகப்படுத்துறாங்க. இன்றைக்குதான் நல்ல சந்தர்ப்பம், எல்லா விஷயத்திலையும் அபூபக்கர் தான் முந்திக்கொண்டு போறார். அவரை முந்திரத்துக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரியும். அபூபக்கர் வீட்டுக்குள் என்ன நடக்குது, சாப்பிடவே போறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, எட்டு கதையில முதலாளி வீட்டுக்குள்ள சாப்பாட்டு போறாங்கன்னா எப்படி மனசால தாங்கி? வசதியோடு இருந்த குடும்பம் கடன் கொண்டு வீடாக தீனுக்கு செலவழித்து சாப்பிட வழிவாக போறாது, எப்படி தாங்கி இருப்பான்? இதுக்காக ரசூலுல்லாஹ் விட்டுட்டு ஓடுற, தீன விட்டுட்டு ஓடுற. அதற்கு தூரத்தில் எல்லா மக்களானவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு தமிழகத்தில் சும்ம வெறுங்கையோடு வந்து உட்கார்ந்திருக்கிறார். புகாரி சரிவில் இருக்கிறேன். நம்ம யாரையும் சலாத்து வசனம் இன்டர்வியூ பண்றாங்க, ரெண்டு பேர் அதற்கு தூரத்தில் கேட்டாங்க, உமர் நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீங்க? அவருக்கு முடிவெடுக்கிறது சுவர்க்கத்தினுடைய எந்த கனவுக்குள்ளாக போறது என்றுதான் செய்த அவருக்குள்ள ஒரு யோசனை. பொருளாதார தாவத்து செய்து கொண்டிருக்கும் போதே தாய்களுக்கு வரக்கூடிய பொருளாதார சோதனையில் வெற்றி அடைய வழி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அந்த ஆயத்திற்கு பிறகு நீங்க வார கஷ்டத்தை பொறுத்து கொண்டு தாவத்துடைய இந்த ஈமானுடைய உழைப்புக்கு இன்னும் நேரம் கொடுத்து முன்னேறுவீங்கன்னு சொன்னா உலகத்திலேயும் நீங்க ஜெயசீலர்களாக ஆசிராவிலையும் வெற்றியுடையவர்களாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை கஷ்டம் இல்லைதான், அவங்க நினைக்கிறாங்க தாவத்துக்கு அஞ்சவன் செஞ்சா வச்ச வழியாதான் எங்களுக்கு எல்லாம் பொருளாதார கஷ்டம் வரும்.
இந்த உம்மத்துடைய பிற அவுட் அமைச்சர்
இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதற்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சோதித்தார். தீனுக்கு முன்னார் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. மக்காவில பேரும் போட ஒரு சீமாட்டி, பெரும் வசதிகாரர். நுபுவத்துக்கு முன்னால் அவருடைய வியாபார பொருள்களை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு ரசூலுல்லாஹ் வியாபாரத்தை போனார். அவர்களுக்கு முன்னாலையும் அல்லாஹ் பொருளாதார சோதனை வச்சார். கொஞ்ச நாளையில பாக்குறாங்க, மக்காவுடைய சஃபா விளக்கி மேல நபியுடைய குடும்பமே நிக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், சையிதா கதீஜா அவர்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் வாடி போல முகத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் இருக்கிறார் அலைஹி ஸலாம் வந்து கேட்கிறாங்க, என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமே வாடி போயிருக்கு. சொன்னார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியத்து சொல்லுகிறேன், மூன்று நாட்களாக மா ஒட்டி சுடுகிறதுக்கு மாவோ, ஒரு கறி சமைக்கிறதுக்கு ஏற்பாடுகளோ எதுவுமே இல்லை, பட்டினியோட குடும்பம் இருக்கிறது. அல்லாஹ் அறிந்தவன். திரும்பவும் கேட்கிறான், உங்களோட மனைவிக்கு இருந்த காசுகளை மக்காவுடைய பெரும் செல்வத்தை மாட்டி அவளை காசுலாம் என்ன? அல்லாஹுடைய பாதையில் எல்லாம் செலவழித்து முடிச்சுட்டான். வரும்போது எல்லாத்தையும் செலவழித்து என்ன பிரதி கூடி வந்துச்சு தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹ் சுபஹானஹுவத்தால ஹதீஜாவுக்கு சலாம் சொல்ல சொன்னார். சலாம் சொல்லி இருப்பது பெரிய விஷயம். எங்களுக்கு எத்தனை பேர் சலாம் சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் மக்களுக்கு சலாம் சொல்லி எடுக்கிறது வேறு, அல்லாஹ் சலாம் சொன்னது வேறு. அல்லாஹ் சலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கு பிறகே உங்களுக்கு பதட்டமான எந்த இடமும் வராது. அவர்களையும் பதற்றமில்லை, மக்களையும் பதற்றமில்லை. சலாம் என்ற சொல்லுக்கு அடுத்தவே அவாம், உங்களுக்கு இதுக்கு பிறகு பாதுகாப்பு. அல்லாஹ் சலாம் சுரக்கிறார். கஷ்டங்களும் இல்லாமல் சலாம் என்ற வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டு ஹதீஜா சோதனை ஏற்பாடு சொல்லுடைய பொருளாதார சோதனையை வெற்றி பெறுகிறார்கள். எங்களை எத்தனை பேர் சில்லா முடிச்சவங்க, சின்ன பொருளாதார கஷ்டம் தீனுக்கு முதுக காட்டினார். மூணு சில்லா முடித்தவரை தீனுக்கு முதுக காட்டினார். அவர் நினைக்கிறார், இதுக்கு நேரம் கொடுத்தா இரண்டரை மணித்தையாவது நிறுத்தி கொடுக்கணும், மகல்லா வேலையை நிறுத்தி கொடுக்கணும், இரண்டாம் பட்சம் இதுக்கு நேரம் கொடுக்கணும், மாத மாதம் மூணு நாள் இந்த நேரம் கொடுக்கணும். கொடுத்தா இதை தோட்டத்தை பார்க்கிறது யார்? அதனால் நேற்றிடம் நான் ஞாபகப்படுத்தினேன், தாவத்துக்கு நேரம் கொடுக்கிறவர் கரெக்டா கலத்தாரே, லீஸ கலத்தாரே. தாவத்துடைய நேரத்தை அதுக்கு குறைக்கிறவர்கள் கர தவற கலத்தி. இவர் கரெக்டா கலத்தல, கர தவற கலத்தி, லீஸ் தவற கலத்தி இல்லையா? மகல்லாவுடைய நேரத்தை தோட்டம் கலட்டி இருந்துச்சு, மஷூராவுக்குரிய நேரம் கண்ணி கலத்தி எடுத்தது, நேரத்தை சந்தை செலுத்தி எடுத்துச்சு. இதனாலதான் உலமாக்கள் எழுதுறாங்க, தீனுடைய அமல்களுக்கு தடையாக வரக்கூடிய எந்த தொழிலும் வரக்கத்தாக அல்ல. செல்வம் குவியலாம், வரக்கத்தாக உங்க பத்தாயிரம் கிடைச்சது, இப்ப பத்து லட்சம் கிடைக்கலாம், ஆனால் அந்த பத்தாயிரத்தில் இருந்த நிம்மதியை பத்து லட்சத்துல பார்க்க மாட்டேன், வரக்கத்தில் அல்ல. உங்களுக்கு இருந்த சந்தோஷம் இப்ப கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், பொருளாதாரத்தில் மட்டுமல்ல நோய்களாலே சோதிப்போம், நோயாலே சோதனை வரும். அந்த நோயை காட்டி ஜாவத்திற்கு விடுதலை கொடுக்கிறாரா அல்லது நோயோட தீர்த்து எழுக்கிறாரா? சுபஹானல்லாஹ், இந்த தீனுடைய உழைப்பு சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் தலையில தூக்கி வச்சிருக்காங்க. சஹாபாக்கள் நோயை கூட மற்றவர்களுக்கு சொல்ல பயந்துவார். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த நோயை யாருக்கும் சொல்ல வேணும்னு சஹாபாக்கள் சொல்லுவார். ஒரு கருப்பு நிற பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார சூழலா எனக்கு காக்க வலிப்புண்டாங்க, காக்க வலிப்புன்னா தெரியும், மயங்கி விழுந்து காலையில் அடிக்கிறது.
எனக்கு இந்த வார்த்தைகள் நோயை குடும்பமாக சொன்னாங்க, புகாரியே இருக்கு.
ஏ பெண்மணியே, நீ விரும்பினால் துவா செய்யும், அல்லாஹ் உடனே தொடக்கம் தருவார்.
ஆனா நீ விரும்பினால் கொஞ்சம் பொருத்தீர், அவளுக்கு நான் சுமந்து வாங்க.
நோய் குணமாகணுமா சுமந்த வேணுமா?
அவ சொன்ன யார் சொல்லலாம் நோயை கொண்டு. ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் துவா செய்யுங்க,
நான் கீழே விழுந்து கால்களை அடிக்கிற நேரம் இந்த உடைகள் கலைந்து போகிறேன்,
இந்த அவுரத்துகள் காட்டாம இருக்கணும்னு துவா செய்யும்.
அதற்கு இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மிக பெரும் தாய்.
அதற்கு இம்ரான் இப்னு ஹுசைன்
அவர்களுக்கு மூளையில கேன்சர் வருது. அந்த காலத்துல கேன்சர்னு சொல்லல, மூளை வியாதி. அதனால் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருத்தம் என்றாச்சு. யாருக்கும் சொல்லல, அதை பொறுத்து கொண்டார்கள்.
விலங்கு அல்லாஹ் இதை டெஸ்ட் பண்றான். இதோட நான் தாயாக இருக்கிறேனா,
நோயை கண்டு அஞ்சுகிறேனா?
சொல்லுகிறார்கள் புகாரி சரிப்பில் இருக்கிறது. அந்த பொருத்த நாட்களில வீட்டில் நான் தனிமையில இருக்கும் போது மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்லி
சகித்துக் கொள்ள முடியாமல் கடைசியில் எனக்கு மருத்துவம் செய்ய
கன்சருக்கு எப்படி மருத்துவம் செய்வார் சுடுவார் இல்லையா? அரபுல இத்தவார் சொல்லுவார்.
சூடு போடுறது மனிதருக்கு ரொம்ப பாரமான ஒரு மருத்துவம், ஆனா மருத்துவத்தில் மிக நல்ல மருத்துவம்.
அந்த மருந்து எப்ப செஞ்சனும் அங்கிலிருந்து மறக்க வாழ்ந்து
திரும்பவும் மருத்துவத்தை கைவிட்டு திரும்பவும் கலாவது.
இதனால் நோயாளிகளும் மூணு படித்தரத்தில் இருக்கிறார்கள்.
ஆக ஈமான்கூடிய நோயாளிகள் நோயை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சொல்வார்கள்.
அவர்களுக்கு பெரிய தரம்
தீர்வு இரண்டாவது படித்தரம் தான்.
ரெண்டு ரக்காத்தில் தொழுது சதக்கா கொடுத்துட்டு ஒரு வைத்தியத்தை போற இது தீர்வு. இது ஈமான்ல குறைந்த ஒரு படித்தரம்.
ஆனால்
படித்தோய்களை சாபா பேசுகிறது.
ஏற்று பேச்சு எதிர்ப்பு பல தத்மம் ஒவ்வொரு கிதாபம் இருக்கும் அஸ்வரப்பு அதன் பேசியதான் சிறந்து வைக்கும் அந்நியர்களிடம் இருந்து உள்ளத்தை தாக்கும் பல கடுமையான நோய்களை உண்டாக்கும் வார்த்தைகளை கேட்பீங்க.
இப்படியும் சோதனை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சோதனைகளை கண்டு விட்டுட்டு ஓடினார்கள்.
இது அணிவல்ல, உங்களை இல்லாமல் ஆக்க போறது.
இது உங்களுக்குரிய அடுத்த அந்தஸ்தில் உங்களை இயக்க
போகுது. பொறுமையாக இருப்பீங்கடா. இன்னும் இன்னமும் அல்லாஹ் நான் நெருங்கினது போராளி, அல்லாஹுக்காக நேரம் கொடுத்தது போராளி என்று தப்புவாக இன்னும் அதிகப்படுத்தினார்.
அதுதான் நீங்க அந்த இடங்கள் எடுக்கிற உறுதியான முடிவு.
ஈடுபட
வச்சு அந்த சந்தர்ப்பத்தை தந்து நாம் அதில் எப்படி நடந்து கொள்கிறோமோ நீங்கள் பார்க்கலாம். ஒரு தாயுடைய லட்சியம் இருக்கணும். இந்த உயிர் பிரிகிறதுக்கு முன்னால் இந்த சுவர்க்கத்தை பார்த்துட்டு தான் நடந்துதான். இதுதான்
பல கோடி பெருமதியான ஒரு மாதிரியை கட்டிட்டான்.
இது ஒரு வெற்றி அல்ல.
ஒரு கோடி ரூபாய் பெருமதியான அஞ்சு வாகனம் வாங்கிட்டான். இது வெற்றி அல்ல.
ஏ உயிர் போன உடனே யார் யாரும் சொன்னதுண்டாங்க
அஞ்சு வாகனமும் அஞ்சு பேர்ல பேருக்கு பேசணும்
கபருக்குள்ள இவரை போறதுக்கு முன்னாங்க.
அதுல ஒரு கண்ணம் கூட தோக்கிறது போது ஒரு வேறொரு துளி சிந்தாதவன் அவனுக்கு அந்த அந்த கட்டிடம் சொந்தமாகும்.
இவர் வருகையோடு தான் போவார். இது ரொம்ப பெருமை இல்ல. அல்லாஹ் சொல்றார், பெருமையும் சந்தோஷமும் பெருமதிமா எங்க ரூபம் போற நேரம் அல்லாஹ் சொல்லணும். இது நரகத்துக்குரியது அல்ல,
சுவர்க்கத்துக்குரியதான். யாரு நலனிலிருந்து விளக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உலகத்தில் வாழ்ந்து
வெற்றிகிறார்.
அடிக்கடி மூணு விஷயங்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த மூன்று விஷயங்களையும் கேட்கிறோம். அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களை கேட்டார். முதலாவது விஷயம் கேட்டாங்க, எனக்கு வாழ்க்கையை நீ தந்தார், அந்த வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இருக்கிறேன், அந்த காலத்தை சிறப்பான காலமாக இந்த வாழ்க்கையில லாஸ்ட் கட்டம், இது ரொம்ப அழகான உனக்கு விருப்பமான ஒரு முறையில் இந்த வாழ்க்கை கழிவோம். இரண்டாவது கேட்டார்கள், நான் செய்யக்கூடிய அமல்களை கடைசியாக செய்ய அமல் சிறந்தவராக. மூணாவது கேட்டாங்க, உலகத்தில் நான் சந்திக்கிற நாட்களை மிக சிறந்ததா, நான் நிக்காம செய்த நாள் இல்ல, புதிய உலகத்துக்கு போற நாள் இல்ல, பெரிய ஜோப்பாங்கிற நாள் இல்ல, பயிற்சியில சிந்திக்கிற நாள் இல்ல, உன்னை சந்திக்கிற வார நாள் தான் இந்த உலகத்துல மங்களமான நாளாக. மூணு துவாவுக்கும் மூணுக்கும் உலகம் அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு இருந்த முஹப்பத், என் உலகத்திலிருந்து ஆக பெரிய தாய், எந்த நபியும் சந்திக்காத சோதனைகளை சந்தித்த நபி. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் இருக்குது, நபிமார்களை கிட்ட மட்டும்தான் மௌத்தாக்கு முன்னால அல்லாஹ் விருப்பம் கேட்டுட்டு போத்தாங்க. அவங்களே அல்லாஹ் இஷ்டியா கேட்பாங்க, வாழ போறீங்களா மௌத்தாக போறீங்களா. நபி அலைஹி ஸலாத்துல விருப்பம் கேட்டேன். பத்ரி யுத்தத்தில் ஆயுதத்தை தூக்கிக் கொண்டிருக்கும் போதே அப்ப கேட்டிருந்த ஆவேசத்தில் ஆவது சொல்லி இருக்கிறார். பிள்ளையை பிடித்துக் கொண்டிருக்கும் போதே ஹஜரத் உஸ்மான் இருக்கும் போதே மனைவிமார்களே ஆக வயது குறைந்த குமரியாக முடித்த ரொம்ப அழகான உள்ளத்தை கவர்ந்த மனைவி ஹஜரத் ஆயிஷா பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் விருப்பம் கேட்கிறார், எனக்கிட்ட வரக்கூடிய வரக்கூடிய விருப்பம் கேட்பாங்க. அதற்கு ஆயிஷாவை விடவும் அல்லாஹோடு இருந்த முகப்பு துணியா ஆயிஷாவை விட அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறேன். யாருக்கு அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பும் ஆசையும் இருக்கிறோம், ஆசிராவில் கிடைக்கிற ஆக பெரிய ஞானம், ஒரு மூமினுக்கு கிடைக்கிற ஆக பெரிய டேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அல்லாஹ் பார்க்கிறார். சுவர்க்கத்தினுடைய சாப்பாட்டை விட, சூரியங்களுடைய இன்பத்தை விட, சுவர்க்கத்துடைய வாயுகளை விட படைத்த நாயக பாக்கியத்திற்கு இருந்த பெரிய பாக்கியம் சொல்றது. அதனால எல்லா சுவர்க்கவாதிக்கும் எல்லா நேரமும் ரொம்ப பாக்கியாரு, அவருடைய அமல்களுடைய தரஜாவுக்கு ஏற்ப காட்டுவாங்க. ஆகவே உலகத்தில் இருக்கும் போதே எனது ரஹ்மான சந்திக்கோரும் எந்த முகப்பத்தோடு யார் இருக்கிறார்களோ அல்லாஹும் அவர்களை எப்ப சந்திக்கிறது பார்த்து முடிக்கிறார். யாருக்கு மௌத்து பிடிக்கலையோ அல்லாஹ சந்திக்கிறது தயாரில்லை. ஏன் அல்லாஹ சந்திக்க போனா இன்றுள்ள விட்டுட்டு போகணும், அதனால உள்ளத்தில் வெறுப்பா. அல்லாஹும் அவர்களை சந்திக்கிறது தயங்குகிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சகோதரர்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு துஆக்களும் கபூலாக அவர்களுடைய இறுதி 13 நாட்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி கடைசி 13 நாட்களையும் சுபஹானல்லாஹ் அற்புதமான வேலை செஞ்சாங்க. அதற்கு ஆயிஷாவுக்கு சொல்லுவாங்க, ஆயிஷா வுது செய்யணும் தண்ணி கொண்டு வாங்க, அதில் பெரிய கட்டுப்பட்டிருந்தார் அவ்வளவு தலைவலி. சாதாரண காலத்திலே அவர்களுக்கு காய்ச்சல் வந்தா சொல்லுவாங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா எவ்வளவு வருத்தம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரி வருத்தம் வரும். இன்னிக்கு ஆக்கு ரஜுல்லாரி நிற்கும், உங்களை ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா அவங்க வருத்தம் என்னோட இருக்கு. அல்லாஹுடன் முகப்பத் உள்ளவர்களை அல்லாஹ் கூடுதலாக சோதித்து பார்க்கிறார், ஈமான் சக்தியை பார்க்கிறார். கடுமையான தலைவலி. கைவரில் இருந்து வரும்போது ஆற்றலட்சியில நன்றி போட்டு கொடுக்கப்பட்டது சொன்னாலும் கடைசி நேரத்தில் அந்த நந்தியினுடைய தாக்கம் இந்த தொண்டையில வருது. ஒரு நலம்பு அப்படி வெடிச்சிருச்சு. சொன்னார்கள் என்னுடைய ஹார்ட்டுக்கு போல அந்த நலம்பு துண்டிக்கிற நேரம் இது. மயங்கி மயங்கி விடுவாங்க, தண்ணியை கொண்டு வாங்க, தண்ணியை கொண்டு வந்து சில உறுப்புகளை கழுவும் போது திரும்ப மயக்கம். உகுச்சை முடிச்சதுக்கு பின்னால் அதற்கு அப்பாத்துடைய கழுத்தில் ஒரு கை, அதற்கு அரியுடைய கழுத்தில் ஒரு கை, சில நேரம் வேறு சில சாவரங்கள் வருவாங்க. காலை நிறுத்துக்கொண்டு சப்பில போயிட்டு இருந்து சொல்லுவாங்க, சக்கராத்திலும் சப்பிலும் அப்பவும் மக்களுக்கு தமிழ் செஞ்சாங்க, தயார் செய்தாங்க, விண்மணில் இருந்து சொல்றாங்க. கடைசி வார்த்தைகள் வாயால தெளிவாக வரவில்லை, அந்த நேரம் சொல்றாங்க. சொல்லுகையை ஒப்பிடாதீங்க. முகத்தின் ஆமதியாக நினைக்கிறேன். சொன்னாங்க நபியின் கடைசி பேச்சையும் மிம்பரில் இருந்து பேசுறத நான் கேட்டேன். அஸ்ஸலாத்து வமா மலக்கத் அய்மான், அல்லாஹ்வுடைய ஹக்கையும் மரியாதை ஹக்கையும் சுருக்கமா பேசினாங்க. தொழுகை அல்லாஹ்வுடைய ஹக்கை, தொழுகை யாரும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு இந்த வேலை செய்யறவங்கள ஹக்குகளை படிக்கும் ஜமாத்தையும் தயாராக்கினாங்க. சக்கராத்தில் இருந்து கொண்டு சொன்னாங்க உஸ்தாமாக தலைமையில் ஒரு படம் தயாரித்திருக்கிறேன். 17 வயது உஸ்தாமா 3 பேருக்கு அமீராக ஒப்படைப்பட்டிருக்கிறார். இந்த ஜமாத்த அனுப்பியா அன்பீரோ ஜெயிச்ச உஸ்தாமா உஸ்தாமான ஜமாத்த அனுப்பி எல்லாம் சக்கராத்தில் இருந்து கொண்டு பேசுகிற பேச்சு அந்த நாட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவர்களுடைய கடைசி அமல் நல்லதாக அமையணும் என்று கேட்டார். அமல் ரெண்டு வகை, சொல்லியால் அமலம் இருக்கிறது, சேவையால் அமலம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி சொல்லது மா ரஃபீகில் ஆலா, மா ரஃபீகில் ஆலா, அல்லாஹும் அஇன்னி அலா சக்ரத்தில் மௌத், என் ரப்போட பேசி சேர போறேன். அல்லாஹ் அல்லாஹ்ன வார்த்தைகளை தான் கடைசியா மொழிதான். எத்தனை பேர் இந்த உயிர் என்னென்னவோ உளறி கொண்டு போகும், உமாண்டு கத்திக்கொண்டு உசுறு போகுது, வாப்பாண்டு கத்திக்கொண்டு உசுறு போகுது, தூசின வார்த்தைகளை பேசிக்கொண்டு உயிர் போகுது, யாரையோ பற்றி புற பேசிட்டு தூங்கினா தூக்கத்திலே உயிர் போகுது. அவரோட பட்டோட உடம்பிருக்கு புறதில் எவ்வளவு கேவல.
சொல்கிறார்கள் அதற்கு அனுப்பிவிடும் மாணவர் அல்லாஹ் ஆணையாக சொல்கிறேன்
ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா லக்அன்னஹா ஃபித்ஹத்து கபர், சந்திரன் உடைத்து ஒரு துண்டு வந்தா எவ்வளவு வெளிச்சம், அது போல வெளிச்சம் முகத்தில் வளர்ச்சி. கடைசி நாளிலே இப்படித்தான் ஒரு தியாகம், அவர் போக தயாரானவர். கடைசி அமல்களை சீராக்கி, கடைசி நாளை மங்களமாக்கி, கடைசி காலத்தை சிறப்பாக்கி, ஆபத்தை தாய் வழிகாட்டிட்டு போனாலே தாவத்துடைய விளைச்சல் செய்யணும். இப்படித்தான் அதனால இஷ்டம் அந்த விசலெல்லாம் வரையும் செல்லும். பாடுபட்டு உழைத்த அந்த உழைப்பை அமானிதத்தை நாம் எல்லாரும் சுமந்து கொண்டதை தயாராக முடிச்சார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.